السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. إلا قهرم قهرشيم நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்னென்ன உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்தும், இந்த விடயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும், இரண்டாவது உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எதுக்காகக்கூடிய நியத்தையும் ஞாபகப்படுத்தியவர்களாக இந்த மேலான நல்ல மனில் முழுமையாக நாம் அனைவரும் ஈடுபடுவோமாக. சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கையான சிறப்பான மாதத்தில் இருப்பது மட்டுமல்ல, இன்னொரு சங்கையான மாதத்துக்காக வேண்டி நாம் உள ரீதியாக, உடல் ரீதியாக, ஆத்ம ரீதியாக எம்மை பலப்படுத்துவதற்காக தயாராகக்கூடிய இந்த காலகட்டத்தில், இன்னும் அதோடு சம்பந்தப்படக்கூடிய பல விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுவது பொருத்தமென நினைத்தவர்களாக இந்த மேலான சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விடயங்களையும், பல நிகழ்வுகளையும், பல ஹுகூக்குகளையும், கடமைகளையும், பல ஒழுக்கங்களையும் குர்ஆன் எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எம் சமூகத்தை பொறுத்த மட்டில் இந்த குர்ஆன் வந்திவளை காலம் சுமார் 1400 தாண்டி பல வருடங்களாகியும் எங்களுடைய வார்த்தைகளால் குர்ஆன் இந்த வசனத்தை சொல்லை பல முறை சொன்னாலும் கேட்டாலும், குர்ஆனில் அல்லாஹ் அவனுடைய தூது அவனுடைய மெசேஜில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டுடைய தலைவனுடைய கடிதம் எனக்கு வந்துவிட்டால் எத்தனை முறை பார்க்கிறோம், எத்தனை முறை அதை ஞாபகப்படுத்துகிறோம், திரட்டுகிறோம். ஆனா குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லக்கூடிய புத்திமதிகள் விடயங்கள் இந்த ரமலானை முன்னிட்டு இந்த குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி பார்ப்போம் என்ற அந்த உணர்வில நம்மில் பலரும் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லாவிட்டாலும் பரவலாக நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய விடயத்தில் நாம் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சில சூராக்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். கட்டாயம் படிக்க வேண்டிய சூராக்கள் சூரத்துல் நிசா, சூரா அல் அஹ்சாப் போன்ற சூராக்களையாவது, குறிக்கப்பட்ட சூராக்களையாவது நாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்துல் நிசாவில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் 11 விடயத்தை அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த 11 விடயமும் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பொருத்தமான அனைத்து அம்சங்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த 11 விஷயத்தில் அல்லாஹ் 2 விஷயத்தை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்துகிறான், மற்ற 9 விஷயத்தையும் அடியார்களோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான். அது ரமலானுக்கும் பொருத்தம் என நினைக்கிறோம். ரமலான பொருத்த மட்டும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு சில விஷயங்களோடு ரமலான முடித்துக் கொள்கிறோம், ஒரு சில விடயங்களோடு முடித்துக் கொள்கிறோம். ஆனால் ரமலானுக்கும் இந்த ஆயத்துக்கும் தொடர்புள்ளதாக பல உலமாக்கள் எழுதியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் மேலே கூறப்பட்ட ஆயத் ஓதப்பட்ட ஆயத் குர்ஆனுடைய சூரா அன்னிசாவில் வரக்கூடிய இந்த ஆயத்தில் நாம் ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கலாம். அதில் அல்லாஹ் 2 விஷயத்தை தன்னோட இணைக்கிறார், 9 விஷயத்தை அடியார்களோடு இணைக்கிறார். அந்த 2 விஷயம் தான் குர்ஆன்ல முதலாவது சொல்கிறான், அபுதுல்லா நீங்க வணங்குற அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அதில் யாரையும் இணையாக்க கூடாது. இபாதத்தின விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான், இபாதத்தில் குறை செய்யக்கூடாது, வணக்க வழிபாட்டில் எந்த குறையும் வரக்கூடாது. வரக்கூடிய ரமலானும் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட மாதம். பொதுவாக கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒன்றுதான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய மகத்துவம். வணக்கம் என்று வரும் பொழுது, இபாதத் என்று வரும் பொழுது அது உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய ஒன்று, அது கருத்து கருத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. இபாதத்தில் சோம்பல் காட்டுவர்கள் அடியார்கள விஷயத்தில் எப்படி பொறுப்போக்காத்தான் இருப்பார்கள். அதனாலதான் எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்ன முதலாவது வசனம், அபுதுல்லா, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இதர நபிமார்களாக இருக்கலாம், அவர்களுடைய முதல் வசனம் அபுதுல்லா, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வோட தொடர்பாகுங்க, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சீராக்கிக்கோங்க. அதுல யாரையும் நீங்க இணையாக்க கூடாது. அல்லாது வரும் பொழுது அது அல்லாஹ் மட்டும்தான், அந்த இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது. கண்ணியமானவர் அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விடய. அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், 9 பேர் அல்லாஹ் குறித்து இந்த 9 பேருடைய விஷயத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளும், 9 சாரார் அல்லாஹ் குறித்து சொல்கிறான், 9 சாரார் அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுறான். அதுல முதலாவது சாரார் அல்லாஹ்வுக்கு அடுத்தது, ஒமில் வாலிதைன் இஹ்சானன், ஒமில் வாலிதைன் இஹ்சானன், உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருப்படியாக்கி சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி உங்களுடைய மூதாதை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, இந்த விடயத்திலே இஹ்சான், இஹ்சானன் தான் உபகாரம் செய்யறது.
அவர்களை சந்தோஷப்படுத்துவது, கண்குளிர வைப்பது. கண்ணியமானவர்களே, தமது சமூகத்தில் இல்லாமலும் இல்லை, பலரும் தன்னை பெற்றோருக்கு அளவு கடந்து செய்யக்கூடிய பலரும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். தந்த பெற்றோருடைய விடயத்தில் கண்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் பலர் அதிலே ஓட்டையும் விட்டிருக்கிறார்கள். அண்மையில் அடிக்கடி நாம் இணையதளங்களில் வழங்கிக் கொண்ட பல விடயங்களை வழங்கி வைத்திருக்கிறோம். பலரும் பெற்றோருடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சூரா இஸ்ராயில் ஒரு பாடத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்தி விட்டார். ஒரு மாணவனுக்கு, ஒரு ஆசிரியர், ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு மூத்தவர் ஒரு பாடத்தை வழங்கப்படுத்துவது போல் அல்லாஹ் கியாமம் வரை சூரா இஸ்ராவை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஆயத்து தான். எப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட பெற்றோர்கள் வயதை அடைந்து விட்டால் வயதாளியாகி ஒன்று மேலானவர்களா, அவர்களுக்கு விளக்கம் குறைந்தவர்களா, பொதுவா வயது முதிர்ந்து விட்டால் கோபம் கூடும், புரிந்து கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள், அவசரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த கட்டத்தில் அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களோட பணியுடைய உச்ச கட்டம் எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது தான் கண்ணியமானவர்களே, ஒபிதல் குர்பா, உங்களோட இனபந்து, உங்களோட உறவு, உங்களோட ரத்தம், உங்களோட சொந்தக்காரர்களுக்கிடையில் உறவு எப்படி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், இந்த விடயத்தில் சொந்தம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவை எப்படி பார்த்தார்கள், இரத்த உறவுக்கு எவ்வளவு மதிப்பொன்றை கொடுத்தார்கள். ஒரு யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை அனுப்பும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊருக்கு நீங்க போனீங்கண்டா, அங்கே எங்களோட உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளவும் என்று சொன்ன நேரத்தில் அந்த ஹதீஸுக்கு கீழால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், உறவு என்றால் எப்படிப்பட்ட உறவு, 25வது பரம்பரை. 25வது பரம்பரையையும் நபி அவர்கள் தன்னுடைய உறவாக எடுத்திருக்கிறார்கள். உறவு என்று வரும்பொழுது அது மார்க்கத்துக்கு அப்பாலதான் பார்க்கப்பட வேண்டும். மதத்தால் வித்தியாசப்படலாம், மார்க்கம் வேறென்று வந்தாலும் கூட அந்த உறவை பேணக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். மார்க்க விஷயத்தில் நாம் போனோம் என்று கட்டாயம் இல்லை. பொது விடயங்களில் உறவு என்று வரும்பொழுது அவர்களை சந்திப்பதும், அவர்களை சுகம் விசாரிப்பதும், அவர்களுடைய துக்கங்களில் கலந்து கொள்வதும், சந்தோஷத்தில் இன்பம் கொண்டாடுவதும், அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், விட்டுக் கொடுப்போடு அவருடைய ஹக்குகளை பேணினவர்களா நடக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் விரும்புகின்றது. நல்லா குறித்து சொல்லுறான், ஒபிதல் குர்பா, உங்களோட உறவை நீங்க பேணிக்கோங்க. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொன்னார்கள், உறவை முடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமானவர்களாகத்தான் இருப்பார்கள். சில நேர இடத்தால் தூரமாக இருக்கலாம், மொழியால் தூரமானவர்களாக இருக்கலாம், மார்க்கத்தால் தூரமானவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பணம், அவர்கள் இருக்கக்கூடிய வளங்கள் இவர்களை வித்தியாசமானவர்களாக இருக்கலாம். சில நேரம் எங்களோட உறவுதான், ஆனா எங்களை படிப்பில் எங்களோட மட்டத்தில் இருக்க மாட்டார்கள், எங்களோட உறவுதான் பணத்தில் எங்களோட மட்டத்தில் இருக்க மாட்டார்கள், எங்களோட உறவுதான் ஆனா அவர்கள் கலாச்சாரத்தில பண்பாட்டில எங்களை விட கொஞ்சம் பின்தங்கியவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த கட்டத்தில் தான் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நல்லா சொல்றான், குர்பா, உங்களோட உறவு உறவுதான், உங்களோட இனபந்துதான், அந்த விடயத்தில் நீங்கள் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று குர்ஆன் விரும்புகின்றது. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுறான், அனாதைகளுடைய விஷயம். கண்ணியமானவர்களே, ஒரு யதீம் என்பது சாதாரண விடயம் ஒன்றல்ல, அல்ல அனாதைகள் என்றுதான் சொல்கிறான். அது ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாமல் இருக்கலாம், யாராக இருந்தாலும் தந்தையை இழந்த அனாதை என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வகாஸிருல் யதீம் தஹாஸி ஃபில் ஜன்னா, ஒரு அனாதையை பராமரிக்கிறவர்கள், அனாதையை அரவணைத்துக் கொள்கிறவர்கள், நானும் அந்த பராமரித்தவர்களும் சுவர்க்கத்தில் இப்படித்தான் இருப்போம் என்று இரண்டு வரலை சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று அனாதையை பராமரிக்கிறது ஒரு சுமையாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எமது மஹல்லாவில், எமது ஏரியாவில், எமது பகுதியில் ஒரு குடும்பம் இருக்கின்றது. தந்தை இழந்திருக்கிறார்கள், தந்தை மரணித்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே வைத்து, அந்த தாயிடத்திலே வளர வைத்து, அதனுடைய எல்லா விடயத்திலும் அந்த குழந்தையை கண்காணிக்கலாம். எங்களுடைய பெண்கள் ஊடாக அந்த பெண்களுக்கு சொல்லலாம், இந்த குழந்தைக்கு நோய் வந்து விட்டால் எனக்கு கொஞ்சம் அறிவியுங்கள், நான் அந்த நோய் விஷயத்தில், சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் அந்த குழந்தையை நான் பராமரிக்கிறேன். அந்த குழந்தைக்கு படிப்பு விஷயமா அதை நான் பொருட்படுத்துகிறேன். அந்த குழந்தையுடைய படிப்புடைய விஷயத்தில் ஆசிரியர்களோடு, டீச்சர்ஸ்மாரோடு பேசணுமா எனக்கு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அந்த குழந்தை மக்களுக்கு அனுப்ப வேண்டுமா, அதில் ஏதும் குறைபாடு இருக்குதா, அதை நான் பொருட்படுத்துகிறேன். ஒரு குழந்தை ஒரு அனாதை, வெறுமனே பலரும் பின்வாங்குகிறார்கள். என்ன தெரியுமா, எல்லோரும் யோசிக்கிறார்கள், அனாதை இல்லம் நடத்தி அந்த அனாதை இல்லத்துக்கு கூட பணத்தை கொடுத்து விட்டா எல்லாம் சரியானதுதான் யோசிக்கிறார்கள். தூரம் போக வச்சு அவசியம் இல்ல, எங்கட மஹல்லாவில் இருக்கிறார்கள், எனது அடுத்த வீட்டில் சென்று இருப்பார்கள். சில நேரம் எங்களோட உள்ள நண்பர்கள் இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அநாதைகளுடைய விஷயத்தில் நாம் கூட கவனம் செலுத்த வேண்டும். ரமலானை முன்னிட்டு யோசிக்கலாம், எத்தனை அநாதைகள் மஹல்லாவில் இருக்கிறார்கள், எத்தனை அநாதைகள் இருக்கிறார்கள். ரமலானுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒரு இணைப்பு உண்டாக்கலாம். அந்த அநாதைகளுடைய அந்த விடயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அனாதையுடைய தலையை தடவினால் கூட எத்தனை முடி கைதப்படுகின்றதோ அந்த முடியுடைய அளவுக்கெல்லாம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு அனாதையுடைய தலையை தடவினால் கூட, அந்த அனாதையை வாழ வைத்தால், அந்த அனாதைக்கு அதாவது எதிர்காலத்திலே அவர் ஒரு முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல வழியை காட்டி கொடுத்தால் எவ்வளவு பெரிய நலவுகள் ஏற்படலாம், எவ்வளவு பெரிய கயிர்கள் ஏற்படலாம். எனவே கண்ணியமானவர்களே, பணத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த அநாதை குடும்பத்தோடு நாம் இணைஞ்சு அந்த அநாதைகளுடைய விஷயத்தில் துக்கத்தை, அவர்களுடைய கவலைகளை போக்கி, அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமானவர்களே, அநாதைகள் படும் துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், யோசனைகள், சிந்தனைகள், அவர்களுக்கு தந்தை இல்லை என்ற ஒரு கவலை, அந்த கவலையுடைய விஷயத்தில் நாம் பங்காளியாகி விட்டோம்னா அவர் அனவரைத்து, மகனே நான் உனக்கு எப்பொழுதும் ஒரு தந்தையை கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையுடைய பாரம், அது இருக்கக்கூடிய கவலை எப்படியெல்லாம் இல்லாமல் போகும், எப்படியெல்லாம் இல்லாமல் போகும். எனவே கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், انا وقاعد اليتيم كهاتين في الجنه. அந்த அநாதைகள் இப்படி அரவணைப்பு கபாலா, பொறுப்பேற்கிறவர்கள், கபாலாமே பணம் கொடுக்கிற மட்டுமல்ல எல்லா விஷயத்தையும் பொறுப்பேற்கிறவர்கள். இந்த எப்படி யார் இருக்கிறார்களோ நான் சுவர்க்கத்தில் ஒன்றுக்கு இருப்பேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, வல் மசாகி, அடுத்தது ஏழைகளுடைய விஷயம், கண்ணியமானவர்களே, மிஸ்கீன்களுடைய விஷயம், ரமலானுக்கு மிக பொறுத்தவர்கள் நினைக்கிறேன். எமது மஹல்லாவில், எமது மஸ்ஜிதுக்கு உட்பட்ட பகுதியில் நாம் அறிந்த மட்டத்தில் உள்ள மிஸ்கீன்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். இந்த ஏழைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்வார்கள் என்றால், சஹாபா இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள், ஒரு ஏழையுடைய நெத்தியை யார் மிட்டமிடுகிறார்களோ, ஒரு ஏழையுடைய நெத்தியை யார் மிட்டமிடுகிறார்களோ அவர் ஏழை என்கிறார். அந்த நேரத்தில் அவர் அடையக்கூடிய சந்தோஷத்தினால் அல்லாஹ் இவருக்கு என்ன தெரியுமா கொடுப்பானா, அது சஹாபாக்களிடத்தில் அந்த வளம் இருந்துதான். அல்லாஹ் இவனுக்கு என்ன தெரியுமா கொடுப்பான், இவனுடைய தேவை அல்லாஹ் காரடியில் கொண்டு வந்து அல்லாஹ் கொட்டுவான். ஒரு ஏழையுடைய நெத்தியை முட்டமிடுகிறது ஏழை என்கிறதுக்கா, மிஸ்கீன் என்கிறதுக்கா. எமது சமூகத்தில் இந்த மிஸ்கீன்கள், ஏழைகள் ஒடுக்கப்பட்டு அவர்கள் சமூகத்தில் சார்ந்தவர்களா அறிமுகப்படுத்தப்பட்டு ஏதோ பிச்சை வாங்குறவர்களாகத்தான் நாம் இந்த ஏழைகளை கருதுகிறோம். ஆனாலும் அல்லாஹ் குர்ஆன் ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது கண்ணியமானவர்களே, வல்ஜாரில் குர்பா, வல்ஜாரில் குர்பா. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உறவினரும் தான் அயலும் தான். உங்களோட உறவாகவும் இருக்கிறார்கள், உங்களோட அயலாகவும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உறவு அயல் இந்த ரெண்டும் இணைந்தால் அவர்களுடைய விஷயத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அவர்கள் மீது இரண்டு கடமைகள் உண்டு. ஒன்று அயல் அவர்களை பாருங்கள், இரண்டாவது இனவன் என்கிறதை பாருங்கள், உங்களை சொந்த என்கிறதை பாருங்கள் என்கிறதையும் குர்ஆன் இங்கே சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்ததாக உறவல்லாத அயலவர்கள், உங்களோட சொந்தம் இல்ல ஆனா உங்களோட அயலோ அயலாக இருக்கிறார்கள், அதுல முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு தேவையில்ல. ஒரு முஸ்லிமாகவும் இருக்கலாம், முஸ்லிம் இல்லாமலும் இருக்கலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நபி அவர்கள் பட்டியலிட்டு காட்டினார்கள். வந்து விட்டால் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசீனி எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள், யாரோட விடயத்தில் அயலவர்களுடைய விஷயத்தில் நான் பயந்தேன், எந்த கட்டத்தை அடையும் என்றால் அமந்திர சொத்து கொடுக்க வேண்டி வருமோ, அல்ல அப்படி ஒரு சட்டத்தை போட்டுடுவானோ, எங்களை சொத்தில பங்கு கொடுக்க வேண்டி வரும், அந்த அளவுக்கு அல்ல நிலைமை உண்டாக்குவானோ என்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அயலுடைய விஷயத்தில் புத்திமதி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, அதாவது நாங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், பக்கத்தில் உள்ளவர், வாகனத்தில் உள்ள பொது வாகனத்தில் போகிறோம், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், உங்களோட சேர்ந்து கொண்டிருப்பவர். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் தான் நாம் இன்று நிறைய ஓட்டை விடுகிறோம், பாதையில வாகனம் செலுத்துகிறோம், பக்கத்தில் ஒரு வாகனம் போகின்றது, அவருக்கு சில சில உரிமைகள் இருக்கின்றன, அவருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த உரிமைகள் பேணப்படாததினால்தான் இன்று நாம் பிரச்சனைக்கும் நாம் அடுத்த சமூகத்தினால் கேவலப்படுத்தப்படுவதற்கும் ஆளாகிறோம். கண்ணியமானவர்கள், இஸ்லாம் அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலாஹாக சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் இஸ்லாம் சிம்பக்கம் மக்களுக்கு தாவத்து கொடுக்கக்கூடிய வழிகள் நிறைய மூடப்பட்டு விட்டன, நிறைய வழிகள் மூடப்பட்டு விட்டன, ஆனா ஒரு வழி இன்னும் திறந்துதான் இருக்கிறது, அதுதான் அஹ்லாக்குடைய வழி, அதுதான் அஹ்லாக்குடைய வழி. அஹ்லாக்குடைய வழி இன்னும் மூடப்படல, எமது அஹ்லாக் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அனைத்தும் அஹ்லாக்குடைய வழிகள் தான். அல்லாஹ் எப்படி சொல்லுறான் குர்ஆன்ல, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய விஷயத்தில் கண்ணியமாக நடந்துவாங்க, நீங்க தூங்குறீங்க அவர் கடந்து இல்லாம இருக்கணும், நீங்க பேசுறீங்க அவர் கடந்து இல்லாம இருக்கணும். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ரெண்டு பேரும் கலைச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் மூணாவதால் அவருக்கு நீங்க பேசக்கூடிய மொழி தெரியாட்டா நீங்க அந்த மொழியால பேசக்கூடாது, மூணாவதால் ஒருவர் இருக்கிறார், நீங்க ஒரு மொழியால பேச போறீங்க, அந்த மூணாவதாளுக்கு அந்த மொழி தெரியாது, ஆனா அந்த மொழியை நீங்க பேசக்கூடாது, அவர் வித்தியாசமாக வழங்கிக் கொள்வார், அது வேற ஏதோ உள்ள நினைத்துக் கொள்வார், சில நேரம் உங்களை தவறா அவர் அடையாளப்படுத்துவார், அதனால் அவர் பாவத்தாலே அவ்வளவு கடம்பாடு உண்டு. எனவே அதனால நபி அவர்கள் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் விஷயத்தில் எப்படி என சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கூட நீங்க செய்யக்கூடாது, அவர் உள்ள நொந்து விடலாம் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, எட்டாவதாக சொல்றேன், அதாவது பிரயாணிகள், பிரயாணம் போகக்கூடியவர்கள். அதற்கு முழு நிமிஷத்தில் அஜீஸ் ரஹமத்துல்லாவுடைய காலத்தில்தான் முதல் முதலாக பிரயாணம் போகக்கூடியவர்களுக்கென தங்குமிட வசதிகளை அமைத்துக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய நாட்டில் நாம் இந்த நாட்டில் பல சமூகங்களோடு வாழ்கிறோம், பலரோடு சேர்ந்து பழகிறோம், ஆனால் கண்ணியமானவர்களே பொது விஷயத்தில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம், நாம் பங்காளிகளாக பொது விஷயத்தில் வணிக போற வாரக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயத்தல்ல தனிப்பட்டு சொல்கிறார், போற வாரவர்கள் பிரயாணிகள், இவர்களுக்கு தங்குமிட வசதி, இவர்களுக்கு அல்ஹம்துலில்லா வாகனத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாகன தரிப்பிடம் இன்று பாருங்கள், யார்கிட்ட பேர் இருக்குது? ஒன்று ஒரு அதாவது அவர் படையிலிருந்து செத்து போயிருப்பார், அவருடைய பேரில் அது இருக்கும். அல்லது பிற மதத்துடைய மதகுருமாருடைய பேரில் இருக்கலாம். ஆனால் கண்ணியமானவர்கள், நாம் சில விஷயத்தில் அவர்களை அதாவது மாற்று மத சகோதரர்களை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயத்தை செய்கிறோம். ஆனா எங்களுக்கு குர்ஆன் சொன்னது புத்திமதிகள், இந்த விஷயத்துல நீங்க இணைங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, இதனால எங்களுக்கு நீங்க பேரெடுபடு. எனவே கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், வசியத்தின் ஒரு பாடம் இருக்குது, வக்ஃபின் ஒரு பாடம் இருக்குது. இந்த வசியத்து வக்ஃபுடைய பாடத்தில் இந்த ரெண்டை நாங்க மறந்துட்டோம், இந்த ரெண்டை நாங்க மறந்துட்டோம். வக்ஃபுடைய பாடத்தை உலமாக்கள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு சொத்து ஒரு ஆள் ஒரு தன்னுடைய சொத்தை வக்ஃப் செய்கிறார். வக்ஃப் பண்ணால் மஸ்ஜிதுக்கு மட்டுமல்ல, நாங்கள் நினைக்கிறோம் வக்ஃப் பண்ணா மஸ்ஜித் மட்டும்தான், மஸ்ஜிதுக்கும் இருக்குது, இல்லாமல் இல்ல. வக்ஃபுடைய சொத்து மஸ்ஜிதுக்கும் இருக்குது. எங்கட நாட்டில் தனியார் சட்டங்கள்ல நாங்க எங்களுக்கே தெரிய எத்தனை தனியார் சட்டம் இருக்குது, வக்ஃபும் ஒரு தனியார் சட்டத்தில் உண்டுதான். தெரியமானவர்களே, இந்த சொத்துல வக்ஃப் ஒன்று செய்யலாம். போற வாரங்களுக்கு ஏதாவது உணவு அளிக்கிறது. கண்ணியமானவர்களே, இது நாங்க அடுத்த சமூகத்தில் உள்ள மார்க்கத்தை செய்யணும் எங்களுக்கு கட்டாயம் இல்லை. எங்கட மார்க்கத்தில் இல்லைன்றாத்தான் நாங்க அதை செய்யணும். எங்களுக்கு வழிகாட்டல் செய்யப்பட்டிருக்கு, வக்ஃப் செய்யலாம், வக்ஃப் செய்யலாம். இந்த வசியத்தன் பாடமும் வக்ஃப் பண்ண பாடம் அடியோடு மூடப்பட்டு விட்டது. யாருமே இந்த வசியத்தன் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா, எங்களை தாய் வக்கிய செஞ்சிருக்கிறார்கள், என்ன வக்கிய செஞ்சிருக்கிறார்கள், என்ன இங்கதான் அடக்கணும், என்ன அங்கதான் அடக்கணும், என்ன மையத்தை இவரை காட்டணும், இவரை காட்டக்கூடாது, இதுதான் வக்கியத்தை நினைக்கிறோம். கண்ணியமானவர்களை, வக்கியத்தன் அதல்ல. எந்த சொத்தில இன்ன பகுதியை இன்னாரு கொடுங்க, எந்த சொத்தில அனாதைகளுக்கண்டு, மிஸ்கின்களுக்கண்டு, எந்த சொத்தில போற வாரம் அதாவது முசாஃபிர்களுக்கண்டு. இப்படி நிறைய குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு, அழகான புத்திமதிகளை சொல்லி இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மறைந்த மறக்கப்பட்ட இந்த மேலான நபியுடைய முறைகள் உயிர்ப்பிக்கப்படும். சமதானை முன்னிட்டு இந்த விடயங்களை எங்களுக்கு யோசிக்கலாம், இந்த விஷயங்களுக்கு சாதிக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், இந்த ஆயத்து குர்ஆனுடைய சூரத்து நிசாவுடைய இந்த 9 விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறார். நான் எனக்கும் ரமலானுக்கும் இந்த ஆயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, இதை ஒன்று யோசிக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ஒமா மலக்கத்தை மாறுக்கும், அடிமைகள், உங்களோட ஊழியர்கள், உங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய விஷயத்தையும் குர்ஆன்களை தெளிவுபடுத்துகின்றது. எனவே அல்லாஹும் நல்லவியார்களே, வரக்கூடிய ரமலானுக்கு பல கஷ்டங்களை எங்களுக்கு யோசிக்கலாம். ரமலான் வருகின்றது, நாம் யோசிக்கிறோம் தான், ஒரு சில விஷயத்தோட ரமலானை பற்றி திட்டமிடுகிறோம். இன்னைக்கு எங்க வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தா, எங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா என்ன செய்வோம், பல மசூராக்கள் செய்வோம், பல மனுஷியாளங்களுக்கு மசூராக்கள் செய்வோம், திட்டமிடுகிறோம். ரமலான் வருகின்றது, இன்னொரு 10-15 நாளில் ரமலானை எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த ரமலானை நான் எப்படி கழிக்கணும், இந்த ரமலானை நான் எப்படி யோசிக்கணும், இபாதத்து விஷயத்துல, என்ன ஜகாத் விஷயத்துல, என்ன சதக்கா விஷயத்துல, என் அனாதிகளுடைய விஷயத்துல, மிஸ்கிங்களுடைய விஷயத்துல, இந்த ரமலானுக்கும் எனக்கும் என்ன தொடர்பை உண்டாக்கிக் கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் நாம் ஒரு ஆயத்துக்களை வாழ்க்கையில் ஹயாத்தாக்கி விட்டாலும் அது மிக நன்மைக்குரியதாகத்தான் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் வரக்கூடிய ரமலானை கண்ணியமாக கழிப்பதற்கும் ரமலானை கொண்டெல்லாம் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த விடயத்தை நடத்துவதற்கும் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.